வணக்கம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த மாம்பழ சாகுபடி குறிப்புகளை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசலாமா?
கண்டிப்பா.
இதுல இருக்கிற முக்கியமான தகவல்களை குறிப்பா மத்திய பிரதேசத்துக்கு ஏத்த நீலம், சுந்தர்ஜா, அமரபாலி ரகங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்க தோட்டம் போட யோசிச்சிருந்தா இது ரொம்ப உதவும்.
ஆமா, இதுல முதல்லயே மண் பத்தி சொல்றது ரொம்ப சரி. நல்ல வடிகால் வசதியுள்ள செம்மண் கலந்த வண்டல் மண் தான் அதுதான் மா சாகுபடிக்கு சேர்ந்தது.
அந்த பிஎச் பத்தியும் சொல்லிருக்க, 6.5 to 8.0 வரைக்கும்.
ஆமா, அந்த கார அமிலத்தன்மை ரொம்ப முக்கியம். அது கூடினாலும் குறைஞ்சாலும் செடிக்கு சத்தி எடுக்கிறதுல சிக்கல் வரும். அப்புறம் நடவு செய்யற காலம் ஜூலையிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் பண்ணலாம்னு சொல்றது ஒரு நல்ல வழிகாட்டுதல்.
சரி, அந்த நடவு பண்றத பத்தி கொஞ்சம் விளக்கமா பாக்கலாமா? 1 meter ஆழத்துக்கு குழி எடுக்கணும், அதுல தொழு உரம், மேல் மண் இதெல்லாம் கலந்து நிரப்பணும்னு இருக்கு.
ஆமா, அப்புறம் ஒட்டு கட்டின கன்றுகளை தான் நடவுக்கு பயன்படுத்துறாங்க, அது முக்கியம்.
ஆனா அந்த இடைவெளி, அதுல 3 விதம் சொல்றாங்க இல்லையா, பாரம்பரிய முறை, அப்ப HDP, UHD, அது என்ன வித்தியாசம்?
அது வந்து மகசூல்ல பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். பாரம்பரிய முறையில அதாவது 7 to 10 meter இடைவெளியில நட்டா ஹெக்டேருக்கு 8-10 ton தான் கிடைக்கும்.
ஓ, 8-10 ton?
ஆமா. ஆனா இந்த உயர் அடர்த்தி நடவு அதாவது HDP, அதுல 5x5 meter இடைவெளி, ஹெக்டேருக்கு 400 செடி வரைக்கும் நடலாம்.
400 செடியா? அப்ப மகசூல்?
ஆமா. இன்னும் சொல்ல போனா மிக உயர் அடர்த்தி நடவு UHD சொல்றது, அது 3x3 meter தான்.
3x3 meter இல்லையா, ரொம்ப நெருக்கமா இருக்கு.
ஆமா, ஆனா அதுல மகசூல் ஹெக்டேருக்கு 40 to 60 ton வரைக்கும் போகும்.
என்னது, 60 ton வரைக்குமா? நம்பவே முடியலையே.
உண்மைதான், ஆனா இதுக்கு முறையான பராமரிப்பு வேணும்.
சரி, இவ்வளவு நெருக்கமா நடும்போது செடிகளுக்குள்ள சத்துக்களுக்கு போட்டி வராதா? அதுக்கு என்ன பண்றது? பராமரிப்பு பத்தி சொல்லுங்களே, ஊடுபயிர் போடலான்னு குறிப்புல இருக்கு.
நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுக்குதான் இந்த ஃபெர்டிகேஷன் சொல்ற சொட்டு நீர் வழியா உரம் கொடுக்கற முறை இருக்கு. குறிப்பா HDP, UHD முறைகளுக்கு இது ரொம்ப அவசியம்.
ஃபெர்டிகேஷன்? ஓஹோ.
ஆமா, ஒவ்வொரு வளர்ச்சி நிலைக்கும், அதாவது அறுவடைக்கு அப்புறம், பூ பூக்கிறதுக்கு முன்னாடி, பூக்கும்போது, காய் பிடிக்கும் போது, அப்பெல்லாம் அதுக்கு தேவையான தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இத சரியா கணக்கிட்டு சொட்டு நீர்ல கலந்து கொடுக்கணும்.
அப்ப எல்லா செடிக்கும் சரியா போய் சேரும் இல்லையா?
ஆமா, அதனால போட்டி வராது. அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி கண்ணு வளர்ற வரைக்கும் பயிர் வகைகள், காய்கறிகள்னு ஊடு பயிர் செஞ்சா அதுவும் நல்லது.
மண் வளத்துக்கும் நல்லது, கூடுதல் வருமானமும் கிடைக்கும். சரி சரி. அப்புறம் கேனோபி மேனேஜ்மெண்ட் ஒன்னு சொல்லிருக்கு, கிளைகளை வெட்டி ஒழுங்குபடுத்துறது, அது எதுக்கு?
அது ரொம்ப முக்கியம். மரத்தோட கிளைகளை ஒழுங்குபடுத்தினாதான் எல்லா பகுதிக்கும் நல்ல சூரிய வெளிச்சம் படும், காத்தோட்டமும் கிடைக்கும்.
ஓ, அதனால பூச்சி நோய் தாக்குதல் குறையுமா?
ஆமா, குறையும். பழத்தோட தரமும் நல்லா இருக்கும். மரத்தை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல வச்சிருக்க இது உதவும்.
இன்னொன்னு, 3 to 3 years பூ வர்றதை எடுத்துடணும்னு சொல்றாங்களே.
ஆமாம், அது எதுக்குன்னா செடி முதல் 4 to 5 years அதோட சக்திய, வேர், தண்டு, கிளைகள்னு வளர்ச்சிக்கு செலவு செய்யணும். அப்புறமா காய்க்க விட்டாதான் நல்லா தெரச்சியா காய்க்கும்.
ஓஹோ, இது நல்ல யுக்தியா இருக்கே. சரி, அடுத்து பூச்சி நோய், இது இல்லாம விவசாயம் இல்ல. குறிப்புல மா தத்து பூச்சி, சாம்பால் நோய் பத்தி இருக்கு.
ஆமா, இது ரெண்டும் பொதுவான பிரச்சனைகள்.
இதுக்கு ரசாயன மருந்துகள், ஏசஃபேட், பாசலோன், சல்பர்னு சொல்லிருக்கு. ஆனா இந்த தண்டு துளைப்பானுக்கு ஒரு மாதிரி பஞ்சுல மருந்து வைக்கிற முறை.
ஆமா, மோனோக்ரோட்டோபாஸ் மருந்த பஞ்சுல நினைச்சி அந்த துளைக்குள்ள வைக்கணும், அது உள்ள இருக்கிற புழுவை கொல்லும்.
அப்புறம் மாவு பூச்சிக்கு ஏதோ ஆஸ்திரேலியா பொறிவண்டன் இருக்கே, கிரிப்டோலேமஸ் மொன்ட்ரோசியரி.
ஆமா, அது வந்து ஒரு இயற்கையான கட்டுப்பாடு முறை. அந்த பொறிவண்டுகள் மாவு பூச்சிகளை தேடி புடிச்சு சாப்பிடும்.
ஓ, அப்போ ரசாயனத்தை குறைக்கலாமா?
நிச்சயமா. இது மாதிரி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள் நிறைய இருக்கு. மாவு பூச்சி மரத்துல ஏறாம இருக்க தண்ட சுத்தி பாலித்தீன் ஷீட் கட்டுறது, பழ ஈக்களை கட்டுப்படுத்த நிலத்தை உழுறது, இதெல்லாமும் செய்யலாம்.
முக்கியமா அந்த காத்திருப்பு காலம் பத்தி சொன்னீங்க இல்லையா, மருந்து அடிச்சா பழம் பறிக்க எவ்வளவு நாள் பொறுக்கணும்னு.
ஆமாம், அது ரொம்ப முக்கியம். அப்பதான் நாம சாப்பிடுற பழம் பாதுகாப்பா இருக்கும். குறிப்புல அதுக்கான விவரம் இருக்கு.
சரி, எல்லாம் முடிஞ்சு அறுவடைக்கு வருவோம். மார்ச் ஜூன் மாசம் பழத்தை பறிச்ச பிறகு என்ன செய்யணும்? சுடுதண்ணில முக்கிறது, மெழுகு பூச்சு, இதெல்லாம் எதுக்கு?
அதெல்லாம் அறுவடைக்கு பின்னால செய்யற நேர்த்தி முறைகள். பழம் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கவும் பார்க்க அழகா இருக்கவும் உதவும்.
சுடுதண்ணில எதுக்கு?
சுமார் 52 degrees Celsius சுடுதண்ணில கொஞ்ச நேரம் முக்கி எடுத்தா பழத்துல இருக்கிற பூஞ்சான நோய் கிருமிகள் அழிஞ்சிடும். சேமிக்கும் போது நோய் வராது.
ஓ, அப்புறம் மெழுகு பூச்சு?
மெழுகு பூச்சு வந்து பழத்தோட தோற்றத்தை பழப்பழப்பாக்கும். அப்புறம் பழத்துல இருந்து சீக்கிரம் தண்ணி ஆவியாகி சுருங்காம பாத்துக்கும்.
அப்புறம் தரம் பிரிக்கிறதும் முக்கியம் சொல்றீங்க, அளவு வச்சு.
ஆமா, ஒரே அளவுள்ள பழங்களா தரம் பிரிச்சு அனுப்பினா சந்தையில நல்ல விலை கிடைக்கும். குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டு சந்தைகளுக்கு,
UAE, குவைத் மாதிரி இடங்களுக்கு அனுப்பும் போது இந்த மாதிரி தரம் பிரிக்கிறது, நேர்த்தி செய்யறதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
அப்போ இந்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது நல்ல மாம்பழ சாகுபடிக்கு சரியான ரகம், நல்ல மண் தயாரிப்பு, அப்புறம் இந்த HDP, UHD மாதிரி அடர் நடவு முறைகள், அதுக்கேத்த மாதிரி ஃபர்டிகேஷன் உரம் போடுறது.
ஆமா, பூச்சி நோயை சரியா கட்டுப்படுத்துறது, அறுவடைக்கு அப்புறம் நேர்த்தி செய்யறது, இதெல்லாம் சேர்ந்தாதான் நல்ல மகசூலும் கிடைக்கும், தரமான பழமும் கிடைக்கும். எல்லாத்தையும் சரியா சொன்னீங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நல்லா தொகுத்து கொடுத்திருக்கீங்க.
இறுதியா ஒரு கேள்வி மனசுல ஓடுது. இந்த உயர் அடர்த்தி நடவு முறை, தீவிர உர மேலாண்மை எல்லாம் மகசூல அதிகப்படுத்துது, சரி. ஆனா நீண்ட கால அடிப்படையில மண்ணோட வளம், நம்ம சுற்றுச்சூழல் மேல இதோட தாக்கம் எப்படி இருக்கும், பாரம்பரிய முறைகளோட ஒப்பிட்டா இது நல்லதா இல்லையா, இது நாம இன்னும் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
நிச்சயமா, அது ஒரு முக்கியமான கேள்விதான். இந்த ஆழமான அலசலுக்கு நேரம் ஒதுக்கி தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உரையாடல் மாம்பழ சாகுபடி பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிற உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம்.